الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عن ابن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الإسلام الحنيفية السمحة رواه الطبراني. إشاوك پره نڑک کوڑیا இந்த பாட வகுப்பிலே ரமலானுக்கு முன்னால் சிராஜுல் முனீர் என்ற இந்த கிதாபிலிருந்து கிதாபுல் ஈமான் ஈமான் சம்பந்தமான பாடங்களை நாம் பார்த்தோம். ஈமான் சம்பந்தமான பாடங்களிலே நாம் கடைசியாக பார்த்த விஷயம் கதிர் சம்பந்தமான விஷயம். அப்ப இந்த கதிர் என்றால் என்ன, அதனை நம்பாதவர்களுடைய நிலை என்ன, அல்லாஹு தஆலா இந்த கதிரை ஏன் வைத்திருக்கிறான், இந்த கதிர் எப்பொழுது இது அமைக்கப்பட்டது என்பது தொடர்பான அந்த கேள்விகளுக்கு அது சம்பந்தமான விஷயங்களுக்குரிய அந்த பதிலாக அந்த பாடங்கள் அமைந்திருந்தன. பத்தோடு கதிர் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஹதீஸ் கிதாபிலே வந்த விடயங்கள் முடிவுக்கு வருகின்றன. அதற்கு பிறகு ஒரு தலைப்பை கொடுக்கிறார்கள், தாரீஃபுல் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றிய ஒரு அறிமுகம் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலும் இந்த தலைப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரும் அநேகமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள், அதாவது இஸ்லாம் என்றால் என்ன. அதற்கு இஸ்லாம் 5 தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. கலிமா, அதே போல தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற 5 பெரும் தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகளிலே ஒஸ்லுல் ஜனாபா, கடமையான குளிப்பும் இந்த இஸ்லாமிய தூண்களில் 6வது தூணாக இடம்பெற்றிருக்கிறது. இப்ப தாரீஃபுல் இஸ்லாம், இஸ்லாம் பற்றிய அறிமுகம் என்ற தலைப்பின் கீழே இந்த இஸ்லாமிய தூண்கள் சம்பந்தமான ஹதீஸ்களை இவர் கொண்டு வருகிறார். அடுத்ததாக ஒரு தலைப்பை போடுகிறார், இஸ்லாத்தினுடைய பண்புகளும் அதே போன்று அதனுடைய அடையாளங்களும் என்ற ஒரு தலைப்பை அவர் போடுகிறார். அதிலும் ஒரு சில ஹதீஸ்களை அவர் கொண்டு வருகிறார். அதிலே முதலாவது ஹதீஸை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலுல் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே சிறந்த இஸ்லாம் என்னவென்றால் அல் ஹனீஃபியத்து ஸம்ஹா, முற்றிலுமாக அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்திருக்கக்கூடிய, அதே போல மனிதர்கள் விடக்கூடிய தவறுகளை மன்னிக்கும் தன்மையுடைய மார்க்கம்தான் இஸ்லாத்திலேயே ஒரு சிறந்த ஒரு அம்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு இடத்தில் அஹப்புல் அதியானி இலல்லாஹி தஆலா, மார்க்கங்களிலேயே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மார்க்கம் இது என்று வந்திருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் 2 மிக முக்கியமான அம்சங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதாவது ஒன்று, அல்லாஹ்வின் பக்கம் சாய்தல், எந்த ஒரு கட்டத்திலும் எங்களை படைத்து எங்களை பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் நிற்க வேண்டும். இதற்கு பெரிய ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ப இந்த அல்லாஹின் பக்கம் சாய்தல் என்ற ஒரு விஷயத்துக்கு முழுமையான வழிகாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இடப்பட்ட எல்லா கட்டளைகள் விஷயத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதிலே வரக்கூடிய கஷ்டங்களை பார்க்காமல், துன்பங்களை பார்க்காமல், முற்றுமுழுதாக அல்லாஹுக்கு அடிபணிந்த ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்ன உடனே ஃபஅஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உடனே அவர்கள் சொன்னார்கள், அகிலங்களை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கு நான் உடனே கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர்கள் சரணடைந்தார்கள். அவர்கள் பல கட்டங்களிலே அல்லாஹுடைய கட்டளைக்கு சரணடைந்த பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தின் ஒரு அடையாளமாகத்தான் நாம் ஹஜ் பெருநாள்களை கூட கொண்டாடுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான குர்ஆனிலே சொல்லப்பட்ட கட்டளைகள் என்ன? அல்லாஹு தஆலா சொன்னான், மக்காவுக்கு செல்லுங்கள். அப்ப அன்றைய தினத்திலே மக்காவிலே எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை, வெறும் ஒரு பாலைவனமாகத்தான் அந்த மக்கா இருந்தது. மனிதர்கள் வாழக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கு இல்லை, தண்ணீர் வசதி கூட கிடையாது. அப்ப மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹதீஸ்களிலே சில அறிவிப்புகளிலே 80 வயதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். அந்த குழந்தையையும், அது பச்சிளம் குழந்தையாக இருக்கிறது, அந்த குழந்தையையும் அதே போன்று அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத மக்காவிலே கொண்டு போய் விட்டு விட்டு விடும்படி அல்லாஹுடைய ஒரு கட்டளை. இந்த கட்டளையை பொறுத்தவரையில் நாங்கள் என்றால் ஒரு சில கேள்விகளை கேட்டிருப்போம், எப்படி அவர்கள் உயிர் வாழ்வார்கள், அங்கு யாருமே இல்லை, திடீரென்று அவசர ஒரு உதவி என்றால், ஒரு நோய் நும்பலம் என்றால் பார்ப்பதற்கு யாரும் இல்லை, ஒரு குடி தண்ணி வசதி கூட கிடையாது, பாலைவனம். இப்ப இந்த இடத்துல இந்த பச்சிளம் குழந்தையும் ஒரு ஒரு பெண்ணையும் எப்படி தனியே விட்டு விட்டு வருவது என்று நாங்கள் என்றால் கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அவர்கள் போனார்கள் அந்த பாலைவனத்திலே, அவர்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தனியே விட்டு விட்டு வந்தார்கள். அப்ப விட்டு விட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுடைய மனைவி, எங்கே எங்களை விட்டு போகிறீர்கள், இங்கு எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை, இந்த சந்தர்ப்பத்தில் எங்கே விட்டு விட்டு போகிறீர்கள் என்று அழைக்கிறார்கள். திரும்பி கூட பார்க்கவில்லை, திரும்பி பார்க்காமல் அப்படியே போகிறார். அந்த மனைவி கேட்கிறார்கள், இது என்ன, உங்களுக்கு விளங்கிவிட்டது, என் அல்லாஹுடைய கட்டளையா இது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காமலே ஆம் என்ற ஒரு பதிலை சொல்கிறார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் தான் சொன்னான் இந்த இடத்திலே உங்களுடைய மனைவியையும் பிள்ளையும் விட்டு விட்டு வாருங்கள் என்று. அப்ப அந்த பெண்மணியுடைய ஈமானை பாருங்கள், அவர்கள் உடனே சொன்னார்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இதன் லா யுதி உனா, அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எங்களை ஒரு போதும் வீணாக்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார். அதுவே சம்பவம் ஒரு தனி ஒரு சம்பவம். இனி சாப்பாட்டு எல்லாம் முடிந்து எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பிள்ளை தண்ணீர் தாகத்திலே அழுது புலம்பிய நேரத்திலே அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரமப்பட்டது, அங்கும் இங்கும் ஓடியது, கடைசியிலே ஜம்சம் நீர் உருவானது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சம்பவம். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முற்றிலுமாக அல்லாஹின் பக்கம் சாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் காரணங்களை பற்றி யோசிப்பதும் இல்லை, காரியங்களை பற்றி யோசிப்பதும் இல்லை. அல்லாஹுடைய கட்டளை என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அதற்கு கட்டுப்படுவதுதான் அவர்களுடைய வேலை. அதே போலதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுக்க போன சம்பவத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு, விசேஷமான ஒரு அன்பு. இப்ப அவர்கள் கனவிலே காண்கிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக. இப்ப நபிமார்களுடைய கனவை பொறுத்தவரையில் அது கண்டுவிட்டால் அதனை உண்மைப்படுத்த வேண்டும், அது அவர்களுக்குரிய ஒரு கட்டளை. அவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து விஷயத்தை சொன்னார், உன்னை நான் அறுப்பதாக கனவிலே கண்டேன், இது அல்லாஹுடைய கட்டளை. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை போன்றவர்களாக இருந்தால் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள், இதென்ன கதை கதைக்கிறீர்கள், என்னை நீங்கள் அறுக்க போகிறீர்களா என்று எதிர்த்திருப்பார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய கட்டளை என்றால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். அல்லாஹுடைய கட்டளை, தந்தையும் மகனும் சேர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றினார். நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு தயாரானார்கள். எல்லாமே கத்தியை தீட்டி அதனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முற்பட்ட பொழுதுதான் அல்லாஹு தாலாவுடைய அழைப்பு வந்தது, இப்ராஹிமே நிறுத்துங்கள், நீங்கள் சத்தக்தர் ருயா, உங்களுடைய அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை நீங்கள் சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அல்லாஹுடைய அந்த உத்தரவு வந்தது. இப்படி பல தியாகங்கள், அதே போல பல கட்டளைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை, அல்லாஹுவையே நம்பி நிற்கக்கூடிய ஒரு தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், எவர் தன்னுடைய முகத்தை அல்லாஹின் பக்கமே திருப்பி அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வஹுவ முஹ்சினுன், அவர் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறாரோ அவரை விட ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் யார் இருக்க முடியும். அதே போல வத்தபா மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, முற்றிலுமாக அல்லாஹின் பக்கம் சாய்ந்திருக்கக்கூடிய இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை அந்த மார்க்கத்தை பின்பற்றுபவரை விட சிறந்த ஒரு மார்க்கத்தையுடையவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தந்த முழுமையான கட்டுப்பாடு, இது ஒரு சிறந்த ஒரு மார்க்கம், இதை அல்லாஹு தஆலா எடுத்து பின்பற்றும்படி சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கொல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு நேரான வழியை காட்டியிருக்கிறான். அது என்ன நேரான வழி? தீனன் கியமன் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முற்றிலுமாக அல்லாஹின் பக்கம் சாய்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரான மார்க்கம், உறுதியான மார்க்கம், இதனை அல்லாஹு தஆலா எனக்கு காட்டியிருக்கிறான். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இணை வைப்பாளர்களில் நின்றும் உள்ளவராக இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொழுகையிலே நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்று கேட்பதனுடைய அர்த்தம் இதுதான். நேரான பாதை என்று சொன்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன அந்த நேரான பாதை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன நேரான பாதை என்ன? அல்லாஹுடைய கட்டளை என்றால் உடனே சரண், அதிலே எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை, அதை பற்றிய வேறு எந்த ஒரு யோசனையும் இல்லை, அதனை நிறைவேற்றுவதால் தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் தொடர்பில் எந்த ஒரு கற்பனையும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அல்லாஹுடைய கட்டளை என்றால் கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம். இந்த நேரான மார்க்கத்திற்குள் காட்டு என்றுதான் அல்லாஹ்விடத்திலே, நேர்வழியை காட்டு என்றுதான் அல்லாஹ்விடத்திலே அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் நாங்கள் கேட்கிறோம். அவ நேரான பாதையை காட்டு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு, நேரான பாதை என்று ஒன்று எங்களுக்கு தெரியும், தெரிந்ததற்கு பிறகு வேறொரு வழியை நாங்கள் பிழையான வழி என்று தெரிந்துவிட்டு அந்த வழியை நோக்கி போனால் நாங்கள் கேட்பது வேறு, நாம் நடப்பது வேறு. அநேகமானவர்களை பொறுத்தவரையில் நேர்வழி வேண்டும், சரியான வழி வேண்டும் என்று சொல்லுவார்கள். சரியான வழி இன்னதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகும் பிழையான வழியை நோக்கி செல்வார். பிழையான பாவங்கள், கூடாத விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், இவைகளை நோக்கி ஒருவர் தெரிந்து கொண்டே போகிறார் என்றால் இவருக்கு தெரியும் இது நேர்வழி அல்ல, இது ஒரு வழிகேடான ஒரு கொள்கை என்று தெரியும், தெரிந்த பிறகும் செல்கிறார் என்றால் இவர் உண்மையான அந்த நேர்வழியிலே இல்லை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே அவர் இல்லை. வெறுமனே சொல்லலாம், நான் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறேன், அல்லாஹை அஞ்சுகிறேன் என்று அவர் தன்னுடைய தியாகங்களை, தன்னுடைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம். ஆனால் அதே நபரிடத்திலே பகிரங்கமாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஹராமான விஷயங்கள் அரங்கேறுமாக இருந்தால், அதிலே அவர் திரும்ப திரும்ப போய் விழுவாராக இருந்தால், அவர் சரியான நோக்கத்தோடு இந்த நேர்வழியை பின்பற்றவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய முகத்தை அல்லாஹின் பக்கம் சாய்த்தவர்களாக தூய்மையான சிந்தனையோடு திருப்பிவீர்களாக என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். இப்படி பல இடங்களிலே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தூய்மையான கட்டுப்பாடை, அல்லாஹின் பக்கம் சாய்ந்த அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்லி காட்டி, இதனை நீங்கள் பின்பற்றுங்கள், இதனை யார் பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மடையர்கள் என்று கூட அல்லாஹு தஆலா சொல்றான். ஒமன் யர்கப் அன் மில்லதி இப்ராஹிம் இல்லாமன் சஃபிய நஃப்ஸஹு, யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வழியை மறுக்கிறார்களோ வெறுக்கிறார்களோ அவர்கள் மடையர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒரு கோட்பாடு, ஒரு அடிப்படை, ஒரு சிந்தனை. அவருடைய உள்ளம் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனைக்குள் ஒருவர் வந்துவிட்டால் அது அவர் உண்மையிலே நேர்வழியை நோக்கி நடப்பார். அவரை ஒரு ஆள் பின்னால் சென்று வாங்க தொழுகைக்கு அப்படி நடந்துக்கிடுங்க, இப்படி நடந்துக்கிடுங்க, ஏன் நீங்க முர்த்ததுகளோட தொடர்பு வைக்கிறீங்க, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும் எது சரியான பாதை, எது பிழையான ஒரு வழி என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதன்படி அவர்கள் நடந்து கொள்வார். இப்ப காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஓதக்கூடிய துஆவில இந்த விஷயம் வருகிறது. அம்சைனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வாலா கலிமத்தில் இஹ்லாஸ் வாலா தீனி நபியினா முஹம்மத் வாலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம் ஹனீஃபன் முஸ்லிமன் ஒமாக்கான மினல் முஷ்ரிகீன். இது காலையிலும் நாங்கள் ஓதுகிறோம், மாலையிலும் ஓதுகிறோம். கடைசியில என்ன வருகிறது, எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையிலே நாங்கள் இருக்கிறோம், ஹனீஃபன் முஸ்லிமன் முற்றிலும் அல்லாஹின் பக்கம் சாய்ந்தவர்களாகவும் முஸ்லிமாகவும் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இணை வைப்பவர்களாக இருக்கவில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் முற்றிலும் அல்லாஹின் பக்கம் நாங்கள் சாய்ந்திருக்கிறோமா என்பதுதான் இங்கு கேள்வி. இந்த ஹதீஸிலே வரக்கூடிய முதலாவது ஒரு அம்சம், எங்களுடைய முழு நடத்தைகளும் முழு செயல்பாடுகளும் முழு நம்பிக்கைகளும் அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனை விட, அவனை தவிர எங்களுக்கு இந்த உலகத்திலாக இருக்கலாம் மறுமையிலாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை, உன்னிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன். அவருடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடம் இருந்து காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய வேறு எந்த ஒருவரும் கிடையாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்பார், உன்னை கொண்டு உன்னிடமிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். அப்ப அல்லாஹுடைய தண்டனைகள் கிடைக்காமல், அவனுடைய கோபங்கள் கிடைக்காமல், அவனுடைய சாபங்கள் ஒருவரை வந்து அடையாமல் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு பெற்றுக் கொள்வது. இப்ப இப்படிப்பட்ட அந்த அல்லாஹை நோக்கி எங்களுடைய முழு செயல்பாடுகளும் எங்களுடைய முழு எண்ணங்களும் இருக்க வேண்டும். அதிலே நிறைய வெற்றிகள் இருக்கிறது. அதே போல இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த ஒரு அம்சம்தான் மன்னிப்பு என்கின்ற ஒரு விஷயம். இந்த மன்னிப்பை பொறுத்தவரையில் அன்றாடம் நாங்கள் மனிதர்களோடு புலங்குகிறோம். எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு மத்தியிலே நடக்கிறது. மனிதனை பொறுத்தவரையிலே பலவீனம், தவறு, அவசரம், கோபம், பதற்றம், இந்த மாதிரியான தன்மைகளோடு படைக்கப்பட்டவன் தான் மனிதன். இதன் விளைவாக பல சில சிக்கல்கள் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படும், ஏற்படாது என்று சொல்ல முடியாது. இப்படி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவரை ஒருவர் மன்னித்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டும். இதுவும் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா முத்தகீன்களை பற்றி, அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களை பற்றி சொல்கிறான், வல் காலிமீன் அல் கைர், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கோபங்களை விழுங்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன் அனின்னாஸ், மக்களை அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் சூரத்துல் ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 134வது வசனத்திலே சொல்கிறான். உண்மையாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களுடைய ஒரு தன்மை கோபம் என்று ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார். கோபம் வந்தால் செயல்படுத்துவதற்கு முடியும், ஒரு அறை கன்னத்திலே விடுவதற்கு இயலும். அதே போல குடும்பங்கள் இருக்கும், அதனை தட்டி கேட்பதற்கு ஆள் இருக்கும். அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அந்த தவறுக்காக அவரை பழிவாங்க முடியும். இந்த நேரத்திலே ஒருவர் மன்னிக்கிறார், அந்த கோபத்தை விழுங்குகிறார். இது யாருடைய பண்பு என்று சொன்னால் முத்தகியுடைய, அல்லாஹை அஞ்சக்கூடியவருடைய ஒரு பண்பு. இத்தகைய நல்லவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல 7வது அத்தியாயம் 199வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுதில் அஃப், இந்த மன்னிப்பு என்கின்ற இந்த விஷயத்தை உங்களுடைய கையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃப், நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே ஏவிக்கொள்ளுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், மடையர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுவும் இந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு தன்மையும் ஒரு முஸ்லிமிடத்திலே, ஒரு மூமினிடத்திலே, அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அத்தியாவசியமான பண்புகளிலே ஒன்று. ஏனென்றால் இந்த தவறு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவர் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும், மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே ரெண்டையும் ஷைத்தான் வந்து தடுப்பான். ஒருவரை மன்னிப்பு கேட்கவும் விடமாட்டான், நீ போய் எப்படி இவரில் மன்னிப்பு கேட்கறது, உன்னோட அந்தஸ்து என்ன, உன்னோட கௌரவம் என்ன, நீ போய் இவரில் மன்னிப்பு கேட்டால் என்ன ஆகிறது, ஷைத்தான் கொண்டு வந்து போடுவார். அதே நேரத்திலே மன்னிக்க கூடியவரிடத்திலே சொல்லுவான், இப்படி மன்னிச்சுட்டு மன்னிச்சுட்டு போனால் நாளைக்கு நம்மளை தலைக்கு மேலே ஏறிடுவாங்க, அப்போ மன்னிக்க இயலாது அப்படின்ற ஒரு தன்மை ஷைத்தான் கொண்டு வரும். இந்த ரெண்டுக்குமே ஷைத்தானுடைய ஒரு தூண்டுகோல், பெரிய ஒரு இதாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு முஸ்லீமுடைய பண்பு என்ன, ஒரு தவறு நடந்து வரால் மன்னிப்பு கேட்கிறாரா, மன்னிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எங்களால் ஒரு தவறு நடந்து விட்டதா, உடனே மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு முஸ்லீம் தயாராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமையை பார்த்து கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார். ஏதோ ஒரு கோபத்திலே அவசரப்பட்டு அப்படி ஒரு வார்த்தை அவர்களிடமிருந்து வந்துவிட்டது, கருப்பியின் மகனே. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஒரு முஸ்லீமாக இருந்தால் உங்கள்ட்ட இன்னும் அந்த ஜாஹிலிய பண்பு இருக்கிறது என்று சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் என்னோட முகத்தை நிலத்தில் வைக்கிறேன், நீ வந்து உன்னுடைய காலால என்னுடைய தலையில மிதின்னு சொல்லி சொன்னான். அப்ப என்ன இவங்க எதிர்பார்க்கிறாங்க? மன்னிப்பு கேட்கறதை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு அடிமை கருப்பியின் மகனே என்று பேசிய அடிமை விஷயத்துல மன்னிப்பு கேட்கறதுல அவர் தவற உணர்ந்ததோட பின்வாங்க. எப்படி இறங்கி போறாங்க? தலையில வந்து காலால மிதின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நாள் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருக்கணும், அதே நேரத்தில் மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கும். பல விஷயங்கள் நடக்கும். இப்ப நடந்துட்டு சொல்லி சொன்னா மன்னிச்சுட்டு போக வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயங்கள்ல சத்தியம் செஞ்சான். அப்படி அந்த மூணு விஷயத்தால எந்த ஒண்ணும் நடக்க போறதில்லை. அதுல ஒண்ணு சொன்னாங்க, வந்து ஒரு ஆள் மன்னிப்பு கேட்கறதால அல்லாஹு தஆலா அவர் அந்தஸ்து உயர்த்தியே தவிர இல்லை. மனிதர்கள் அதையே சொல்லுவாங்க, சுத்திக்கிறவங்க அதை கதைப்பாங்க, வந்து மன்னிச்சுக்கிட்டா என்ன நடக்கும், நாளைக்கு வந்து இதோட பெரிய ஒரு தவறு வந்து செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்பாரு, இப்படி கேட்க கேட்க மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதானா அப்படின்னு சொல்லி எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட கதைக்கலாம். நாம என்ன செய்யணும்? அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மன்னிப்பதன் மூலம் எங்களுடைய அந்தஸ்து உயரும் என்று அல்லாஹும் சொல்லி இருக்கிறான், அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாங்கள் கையில் எடுக்கணும், மன்னிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹுங்களை பொறுத்தவரையில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹுங்கள் மீது படுகூறு செல்லப்பட்டது, ஒரு விபச்சார குற்றம். அவ அந்த குற்றத்தை சொன்னவர் யாருன்னு சொல்லி சொன்னா, அவங்க சாப்பாடு குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், அவங்களோட தந்த ஊதியத்துல வந்து ஒருவருக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தாங்க, செலவு கொடுத்துட்டு இருந்தாங்க, மிஸ்தஹ்னு சொல்லி வரார். இவரும் அந்த படுகூர்ல சம்பந்தப்பட்டிருந்தார். அபூபக்கர் அலி அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதுக்கு பிறகு இவருக்கு நான் செலவழிக்கவே மாட்டேன்னு. நான் மிஸ்தகங்கிறவருக்கு செலவழி, ஏன் தன்னோட மகளையே படுகொரு சொல்லிட்டார், இவருக்கு நான் எப்படி செலவழிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இறக்குனா இப்படி நீங்க செய்யக்கூடாது. அலா துஹிப்புன் அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிக்கிறதை நீங்க விரும்ப மாட்டீங்களான்னு அல்லாஹு தஆலா கேட்டார். அப்ப உடனே அவங்களுக்கு விளங்கிட்டு அல்லாஹ் நம்மளை தான் கேட்கிறான்னு சொல்லி உடனே சொன்னாங்க, இவங்களுக்கு நான் கொடுப்பேன், மன்னிப்பேன், இவர் இவர் செஞ்ச இந்த குற்றத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி இந்த ரெண்டு தன்மைகள் இருக்குது. அப்ப இந்த ரெண்டு தன்மைகளும் வந்து இஸ்லாத்தில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக விருப்பத்துக்குரிய ஒரு சிறப்புக்குரிய தன்மைகள். இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கையில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹோட உள்ள பிரச்சனையும் முடிஞ்சது, மனிதனோட உள்ள பிரச்சனையும் முடிஞ்சு, ரெண்டுக்கும் தீர்வு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஒரு ஆள் எந்த நேரம் கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிவதற்கு சரணடைவதற்கு தயாராயிருப்பார், அதுவும் சிறந்த ஒரு மார்க்கத்தில் ஒரு பகுதி. அதே போல மனிதர்கள விஷயத்துல மன்னிக்கிறதுக்கு தயாராயிருக்கிறது, இதுவும் ஒரு சிறந்த ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா அந்த ரெண்டு தன்மைகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், பஷீர். இவரை பொறுத்தவரையில் ஜமாஅத்தில் பல காலமாக வந்து இவர் குடிக்கிறதும், பிறகு வந்து மன்னிப்பு கேட்கறதும், தௌபா செய்கிறதும், பய செய்கிறதும், இதுவரைக்கும் 15-20 தடவைக்கு மேலே வர்ற விஷயங்கள் நடந்திருக்குது. எத்தனை முறை இது பண்ணாலும் அடுத்த முறை வந்து அவர் செய்யத்தான் செய்யறார். இதால என்ன நடக்குன்னு சொன்னா, ஜமாத்துக்கு பெரிய ஒரு அவமானம், ஒரு இழுக்காக இருக்குது. இப்ப நாம் கூட பல முறை தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பையத்தை செஞ்சு மன்னிப்பு கொடுத்து பண்ணிட்டு விட்டிருக்கிறேன். ஆனா அவர் என்ன செய்வார்னு சொன்னா, இந்த இதுல விழுந்துட்டான்னு சொல்லி சொன்னா தொழ மாட்டார், தொழுகை விட்டுருவார். தொலைகைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காது, அப்படித்தான் வந்து சொல்லுவார். இதுல இது பண்ண எனக்கு தொலை ஏலாது, தொலை கஷ்டம்னு சொல்லி சொல்லுவார். இப்பவும் கடைசியா அவர்ல அப்படி ஒரு குற்றம் நடந்து நாம கூப்பிட்டு விசாரிச்சு இது போற இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணத்துக்கு போறோம், மறுபடியும் இந்த ஒரு கிழமையா அதுல முழுமையா அதுல ஈடுபட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி ஜும்மாவுக்கு கூட அவர் வரையில. இப்ப இவர் விஷயத்தில் நாம என்ன செஞ்சு கொள்றதுங்கிறது ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கணும்னு சொல்லித்தான் இப்ப இவர நடவடிக்கைகள் இப்படி மோசமா இருக்குது. ஜமாத்துக்கு இதால என்னப்பா இன்னும் உங்களோட ஜமாத்தினானா இவர் இருக்கிறார், எல்லா ரோட்டு வழியே அப்படி இதாகி சீரழிஞ்சிட்டு தெரிகிறார். இதில் நாங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் ஒரு விஷயத்தில்? ஏன்னா ஒரு முறை குடித்தாலே 40 நாளைக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு வருது. தொழுகிறத்துலேயும் பிரயோஜனம் இல்லை, அடுத்து அவர் தொழுகிறதும் இல்லை. அவர் தொழுகை விட்டா இனி யாரு காஃபிரா போயிடுவார்? அது அவரில் தொடர்ந்து இருக்குது. எப்படி குர்ஆன் ஹதீஸை பொறுத்தவரையில் முதலாவது குடித்தா 40 அசையடி மண்ணள்ளி போடுறது, ரெண்டாவதுக்கு அதே தண்டனை, மூணாவதுக்கு அதே தண்டனை, நாலாவதுக்கு ஒரு ஆள் பாஞ்சிட்டான்னு சொல்லிட்டுன்னா ஆளை இஸ்லாமிய ஆட்சியின் கொலை செய்கிறது. அதை தவிர வேற ஒரு இது ஒன்று இல்லை. எங்களுக்கு அப்படி ஒரு இது இல்லையே, அதால் தான் நாம் இப்படி ஒரு இதுகளை முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவரை பொறுத்தவரை நமக்கு விளங்குறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவர் இதில் ஈடுபட்டு தொழுகை முறத்தால் அவர் இஸ்லாத்தில் இல்லைன்ற ஒரு முடிவை தான் நம்ம சொல்ல வேண்டி வரும். அவர் தொழுகை உடுறார், இதில் இந்த காலப்பகுதியில் வந்து தொழுகிறது இல்லை அவர். இப்போ வர்ற இதுக்கு நாம் அவருக்கு ஒரு முடிவு ஒன்று எடுப்போம். அவர் இப்போதைக்கு ஜமாத்துடைய ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை, ஒரு முடிவு எடுப்போம். அதை பிறகு இனி அவர் திரும்பி வந்தால் அது பிறகு இன்ஷால்லாஹ் பார்ப்போம். பார்த்து தான் அவர் விஷயத்தில் நாம் பயத்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவர் ஜமாத்துடைய ஒரு கட்டுப்பாட்டில் அவர் இல்லை. பஷீர் சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.